திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தினல் கெழுதின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம், வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் 16வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் 16வது வசனம்.
இப்படி நீ குளிருமந்தி அனலுமந்தி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கிறபடியினாலே உன்னை நான் என் வாயில் இருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்பது தேவனுடைய சபைக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு சத்தியமான ஒரு வேத வார்த்தையாக இருக்கிறது. இப்படி நீ குளிருமில்லாமல் அனலுமில்லாமல் இருக்கிறபடினாலே உன்னை நான் என்ன செய்து விடுவேன், வாண்டு பண்ணி போடுவேன். ஐயா, வாண்டு பண்ணுன எடுத்து எவனும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது. வாண்டு பண்ணப்பட்டால் வாண்டு பண்ணப்பட்டு தான், சக்தி எடுத்தான் எடுத்தாட்டில் யோசுவா இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள், தேவனையா அல்லாவிட்டால் உலகத்தையா? என் ஆண்டவரை பின்பற்றுன்னு சொன்னா என் ஆண்டவரை பின்பற்று, இல்லை என்று சொன்னா விட்டுவிடு என்று சொல்லி யோசுவா ஒரு இடத்துல சொல்லுகிறார். என்ன தெரியுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில யோசுவா கொண்டு போட்டான். என்ன தெரியுமா, என்ன முடிவு எடுக்க போகிறார், ஆண்டவரை ஆராதிக்க போறியா இல்லையா? இங்கே வெளிப்படுத்தல என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அலனும் இன்றி அங்க அலை இல்லை, இங்க அலம் இல்லை, எங்கேயும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்ன செய்ய போறாய், நீ இப்படி இருந்து என்று சொன்ன, இப்படி நடந்து என்று சொன்ன, இப்படி ஓடிக்கொண்டே இருப்பான் சொன்ன, நான் உன்னை வாண்டி பண்ணி போடுவேன். தேவன் வாண்டி பண்ணினா நாம் எல்லாரும் எம்மாத்திரம், நாம் எதுவும் செய்ய முடியாது, நாம் எதுவும் நடத்திவிட முடியாது. இன்று நாள் செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் சொன்னா பின்மாற்றம் என்று சொன்னா என்ன, பின்மாற்றம் என்று சொல்லி சொன்னா என்ன என்ற ஒரு தலையங்கத்திலே அந்த ரீதியிலே நான் இந்த நாளில் பேச நான் விரும்புகிறேன். நாம் எல்லாரும் தேவனோடு இருக்கிறது போல இருந்து கொள்ளுகிறோம், நாம் எல்லாரும் தேவனோடு நடந்து கொள்ளுகிறது போல நடந்து கொள்றோம். இந்த நாட்களிலே தேவ பயம், தேவ பக்தி ஜனங்களை விட்டு அகன்று போகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய்க்கு முன்பாக பயப்படுகிற பயமே இந்த நாட்களில் இல்லாதிருக்க, தேவனுக்கு முன்பாகவும் தேவ ஜனங்கள் பயப்படுகிற பயத்தை விட்டு அகன்று கொண்டு போகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நீ தனிப்பட்ட விதத்தில் இல்லாவிட்டால் நாம் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தேவனை நீ நம்பு, இல்லை சொன்னா அங்காலையும் பார்த்து இங்காலையும் பார்த்து எங்கும் ஒரு பக்கமும் இல்லாமல் வாழ்ந்து உன் வாழ்க்கையை அழித்து விடாது. மற்றவருடைய கண்ணுக்காக நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை இடித்து போட்டு விடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 13 6வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது அவர் ஒரு உபமையை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாள் அவர்
அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தோட்டத்தில் என்ன கனி மரங்கள் இருக்கிறது, ஆனா இந்த மரத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் அந்த மரத்தில் இல்லாது இருக்கிறது. ஒரு தேவன் மனுஷன் தேவன் எதிர்பார்க்கிற கனியை அவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. வருஷா வருஷம் நாம் சபையில இருக்கிறோம், வருஷா வருஷம் சபைக்கு நாம் வந்து போகிறோம், தேவனை ஆராதிக்க என்ற நோக்கத்தோடு வந்து போயும் கடைசி பலன் மிக முக்கியமான பலன் இல்லையா? கடைசியில என்ன? ஒன்றுமே இல்லாம இருக்கிறது. நாம் நம்முடைய டைம்களை கடத்திக் கொள்வதற்காக வேண்டி தேவ சமூகத்தை பாவிக்க கூடாது. ஏனோ தானோ போவோம் வருவோம் இதான் முதல்ல சொன்ன வார்த்தை சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்கள். அனலும் இல்ல குளிரும் இல்ல, நடுப்பகுதியிலே நின்று கொண்டு பேர் என்ன, நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள், தேவனோடு உறவு வைத்திருக்கிறவர்கள். ஆனால் என் ஆண்டவர் கனியை தேடினால் கனியை காணவில்லை. கனி கொடுக்காத ஒரு வாழ்வு அது ஒரு பின்வாக்கத்தின் வாழ்க்கைக்குள்ளே உன்னை நடத்தி செல்லுகிறது என்பதை மறந்து விடாது. நாம் ஆராதனைக்கு வருகிறபடியினாலே எல்லாம் சரி என்று சொல்லி அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஆராதனைக்கு நாம் வருகிறபடியினாலே நாம் தேவ பக்தர்கள் என்று சொல்லி கணக்கு போடக்கூடாது. ஆராதனைக்கு வருகிறபடியினாலே எல்லாம் சரி என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட பார்க்கிறோம். அது பின்மாற்றம் இல்லை என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் சொல்லலாம் என்ன தெரியுமா, இதை திரும்ப பார்த்துக் கொள்வோம், இதை திரும்ப சரிப்படுத்திக் கொள்வோம், இந்த மரத்தை கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்வோம் சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, வெட்டு மரத்தை அகற்று. ஏன் தெரியுமா, இந்த மரத்தில் பிரயோசனம் இல்ல, இதுக்கு எனக்கும் சம்பந்தம். ஐயா தெய்வம் அவரோடு உறவாக இருக்கிற ஒருவனை பார்த்து எனக்கு உனக்கும் சம்பந்தம் வேணாம் சொல்லி தள்ளி விடுவார. அப்ப கனி கொடுக்கல் என்று சொல்லி சொன்னா அவனுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் எங்கேயோ இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார் தோட்டக்காரனுக்கு, பாத்தியோ இங்க பாரு, இத்தனை வருஷம் சபையில கொண்டு வந்து வச்சு நான் என்னால முடிந்தல்ல. சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் கவலைப்படுறேன் இவங்களுக்கு. அவங்க சில வார்த்தைகள் திரும்ப பார்த்தாலும் பார்க்கலாம். இன்னைக்கு காலகாலமா சபையில இருந்து எல்லா காரியமும் செய்து எல்லா விதத்திலையும் தேவ ஜனத்தை தேவனுக்குள்ளாக நடத்தி முடிவு என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐயோ வெட்டி போடப்பா. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இது நான் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கல, எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கல். ஆகவே பின்மாற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் சபைக்கு வருகிறபடியினாலே, நாம் ஆராதிக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சரி என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கனிகள் உடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லி சொன்னா நீ பின்மாற்றத்திலே தான் இருக்கிறாய் என்பதை மறுக்கவே மறுக்க முடியாது. ஆவிக்குரிய கனி இல்லாமல் ஒருவேளை நாம் நல்லவர்களாய் இருக்கலாம், அது தேவனுடைய சமூகத்திலே சரிப்படாத காரியம். ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அது சரிப்பட்டு வராத காரியம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் எல்லாரும் பரலோகம் போய்விடுவார்களா, போய்விட முடியுமா, ஏழுமா? கனி கொடுக்காத பட்சத்திலே அவன் ஒரு பின்மாற்று வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீங்க. மத்தேயு 13 அதிகாரம் பின்னுக்கு 19 20 21 வாசிங்க.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கட்பாற இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக் கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திர நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான்.
இவங்க என்ன செய்யறாங்க? வார்த்தை கேட்கிறாங்க. எல்லாரும் வசனத்தை கேட்கிறாங்க. நீங்க வந்திருக்கிற எல்லாரும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்க. ஆனால் பிரச்சனையும் உபத்திரவும் வருகிற பொழுது என்ன, வார்த்தை நெருக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். நாம் எல்லாரும் சபையில வந்திருக்கிறோம். யாராவது நீ பின்மாற்றமா இருக்கான்னு ஏற்றுக்கொள்ளுவியா? தேவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை ஏற்றுக்கொள்ளுவியா? முடியாது. ஆனால் வேதத்தின்படி என்ன தெரியுமா, எல்லாருக்கும் விதைகள் விதைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே வசனம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்க சொல்லி ஒரு இடத்துல பேசினேன். எனக்கு தெரியும் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா. என்ன வசனம் வருதுதானப்பா உள்ளுக்கு, ஆனா வசனம் சரியான விதத்திலே கிரியை செய்யாதது நிமித்தமாக நீ பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறாய். வசனத்தை கேட்கிறபடியினாலே நாம் சரியாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொல்ல முடியுமா? நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதன்படி வாழு என்று சொல்லி பிரசங்கிக்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, கனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னுச்சுன்னா அவர் பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வசனவனுடைய வாழ்க்கையில பிரசங்கிக்கப்பட்டும் நீ இப்படி செய், அப்படி செய்யாது, இப்படி வாழ்ந்தவன் வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்லி சொல்லி அந்த வாழ்க்கை அந்த வசனம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யல் என்று சொல்லி சொன்னா நீ பின்மாற்றத்திலே தான் வாழ்கிறாய். வார்த்தையின்படி வசனத்தின்படி, ஐயா உங்கள் தகப்பன் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கேட்டு செய்யல் என்று சொல்லி சொன்னா அதனால நட்டம்தான் உங்களுக்கு வறுமை ஒழிய லாபம் கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்றார், இந்த விதைக்கப்பட்டது ஒரே தேவனுடைய வார்த்தை தான். போய் விழுந்த இடங்கள் மாற்றம் ஒன்றுக்கொண்டு மாற்றமாக இருக்கிறது. எப்படியே நின்று கொண்டு போனா சில காரியங்கள் நான் பேச இதில் லாபம். ஜோவான் பதினைந்தாவது அதிகாரம்
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அவர்லேதான் இணைஞ்சிருக்கிறோம், தேவன்லேதான் நாம் இணைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாய், இதை வட்டிப்படுச்சு. இதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெரிய ஒரு வட்டத்துக்கு நாம் எல்லாம் இருக்கோம் பாருங்க. எல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லி இயேசுவில ஒட்டி கொள்றோம். ஆனா இயேசு சொல்றாரு, என்னையோ இவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அவனை வட்டையா, இவனை தள்ளிவிடு, இவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, இவன் வருஷத்துக்கு ஒருக்கா சாச்சிக்கு வர்றான், இவனுக்கு தேவ பயமே கிடையாது. ஆனா பேர் என்ன? கிறிஸ்தவன். நான் தேவனை நம்பி நடக்கிறவன், தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ஆனா தேவன் சொல்றான், என்ன வட்டு கொஞ்சம் பொறு, இவனுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமே இல்லை, இவன் புறக்கேக்க கிறிஸ்தவனா பிறந்தான், இதுக்கு நானா பாடு, இவன் வளர்ந்து வரையேக்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க, இதுக்கு நானா பாடு, நிறுத்து, எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லையே. ஆனா என்ன தெரியுமா, செடியில கொடி இப்பவும் ஒட்டிக்கொண்டுதான் இருக்குது, ஒட்டிக்கொண்டுதான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு, சில மரத்துல காஞ்ச செடி அப்படியே தொங்கிக் கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு நாளுக்கு ஒருத்தன் வரணும் அதை புடுங்கிறது. எல்லாரும் அதை புடுங்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் அதை கவனித்துக் கொண்டு இருக்க மாட்டாங்க. அது எப்பாவது தொங்கிக் கொண்டிருக்க ஆறாவது ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரனோ வீட்டுக்கு சொன்ன ஆறாவது வந்து பிடிச்சி புடுங்க புடுங்க புடுங்கி போட்டு போயிடுவான். ஏன் தெரியுமா, இந்த செடி அதுல தொங்கிச்சுன்னா இந்த வளர்ற மரத்துக்கு ஆபத்தையா, ஆகவே உன் நிலைமை என்ன? நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற? ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் ஆராதனைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு வெட்டி போடு. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, மரத்தோடு சேர்ந்து வாழ்றதாய் இல்ல, மரத்தை விட்டுட்டு வாழ்றதாய் இல்ல, ரெண்டையும் சேர்த்து வச்சிட்டு இருந்தா என்ன ஐயா ஆகுறது? சில பேருக்கு நல்லதை போதித்தா அது கெட்டதாக விளங்கும், அது வளமையாய் மாறிவிட்டது. நீ நல்லா இருக்கணும், நீ வாழணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி நல்லதை பேசினா அவன காலுக்கு போய் அடிக்கிறதா, இவன் ஏதோ எனக்கு எதிர, எனக்கு தான், எனக்கு தான் சரியில்லை இது. ஆனால் தேவன் வாண்டி பண்ண போடுவதற்கு முன்பதாக உன் வழியை சரிப்படுத்து, உன் வழியை சரிப்படுத்து. பின்மாற்றம் என்பது பல விதத்தில் இருக்கிறது. ஒன்று, விசுவாசம் எப்படி நேரத்துக்கு நேரம், நம்பிக்கை எப்படி நேரத்துக்கு நேரம் இருக்கிறதோ அதே மாதிரி தான் அவிசுவாசம் என்பது நம்பிக்கை இல்லா தன்மை, தேவ நம்பிக்கை இல்லா தன்மை. அதை அதிக அதிக கனிகள் கொடுக்கும் பண்ணமாக இல்லாவிட்டால் அது சேர்ந்து உண்டு, அது தன்னை சரிப்படுத்தி விட்டு கொடுக்கணும். ஆனா இந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னு திருத்தறதுக்கு இடம் ஒரு சில இடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை சரிப்படுத்தி திருத்தி ஒரு நல்ல ஒரு மனிதனாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துறதுக்கு இங்க ஒரு சில வசனங்கள்ல தான் இடம் கொடுத்துரு. மற்ற இடத்துல எல்லாம் வெட்டி போடு. ஏண்டா காலகாலமாக கிறிஸ்தவன் பேர்லயே வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, இனி சந்தர்ப்பமே கிடையாது, நிப்பாட்டி எனி வெட்டி வெளியே போடு. ஏன் சொன்ன, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு முன்பாக அநேகர் ஷோவிலேயே வாழ்ந்து முடிக்கிறார்கள் இல்லையா? கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவர்களின் பேர்லேயே சரியான கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவன். கிறிஸ்துவை பின்பற்றாத எவர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களும் கிடையாது. மார்க் 11வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 11:12 வாசிங்க. மார்க் 11:12.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து
அப்படி இருக்குது. இங்கே மத்தையிலே அவர் சபித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் அவர் அத்துமரத்தை பார்த்துட்டார். ஆண்டவருக்கு பசி உருவாயிட்டது. பசிக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி பலபல வளர்ந்து வளர்ந்து செழிச்சு செழிச்சு தூரத்திலிருந்து பார்த்தா ஒரே பச்சை வர்ணம், இதை விட்டா ஒரு மரம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஓடி வந்து அந்த மரத்துக்கு கிட்ட வந்தா அங்க என்ன தெரியுமா ஆச்சரியம்? அங்கே அந்த பச்சையை விட, அந்த செழுமையை விட, அந்த புஷ்டியான நிலைமையை விட மிகவும் முக்கியமாக அந்த மரத்தில் இருக்க வேண்டிய கனி அங்கே இல்லாதிருந்தது. யோ, கனி இல்லாத மரத்தை உன் வீட்டில் வச்சு உனக்கு என்னையா பிரயோசனம்? இளைஞர் இந்த மரத்தை வெட்டி விறகாக்கும் வேண்டுவாங்க இல்லையா, காய போட்டு விறகாக்கி எரிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. கனி கிடைக்கல, யாரோ தூரத்தில் நல்லா இருக்குது, எத்தனை வருஷம் இந்த மரத்துடைய வயது அது தெரியாது, அது தெரியாது. இந்த மரம் எப்படி எப்ப வந்தது, எப்ப உருவானது தெரியாது. ஆனா நல்லா வளர்ந்திருக்குது, நல்லா செழிச்சு போயிருக்குது. ஆக்கள் பார்த்து இது இல்லையா மரம், இது மாதிரி இல்லையா இருக்கிறது, எங்க தோட்டத்தில் இருக்கிறது என்ன? தோட்டக்கார மேப்ப இது இல்லையா மரம், இப்படி இல்ல மரம், மரத்தினுடைய அருமை என் ஆண்டவருக்கு இல்லையா புரிஞ்சுது. சீசனுக்கு கூட அங்க பக்கத்துல ஒண்ணு சொல்ல, ஆண்டவர் வந்து பாக்குற எங்கயா இந்த கனி, இனியே கனியே கொடுக்க கூடாது. எந்த இத்தனை வருஷ காலமும் உனக்கு காலம் கிடைச்சது பாரு, இத்தனை வருஷ காலமும் நீ வாழ்ந்தது தேவனோட தானே, இல்லாட்ட கிறிஸ்தவனோட பேர்ல தானே, இனி டைமே கிடையாதுன்னு. இது புதிய ஏற்பாட்டில் நடந்த காரியம். ஆண்டு சொன்ன இனி கிடையாது, ஏந்திரியா இத்தனை வருஷம் இத்தனை காலம் உனக்கு என்னையா கிடைச்சது, நல்லா சலிக்க தெரிஞ்ச உனக்கு, நல்ல புஷ்டியாக இருக்க தெரிஞ்ச உனக்கு, பச்சை பசறையாக அந்த மாதிரி நிக்க தெரிஞ்ச உனக்கு கனி கொடுக்க தெரியும். அது காலத்தில் கனி கொடுக்க வேண்டிய காலத்திலையும் கனி கொடுக்க இல்லை. ஆண்டவர் சொன்னார் நீ இனிமேலுக்கு கனியே கொடுக்க கூடாது, நீ இனிமேலுக்கு கனியே கொடுக்க கூடாது. இந்த வசனங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு இல்லையா? யோவான் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20வது அதிகாரம், அதிலே தோமா அவருடைய கதை இருக்குது. இந்த அவிசுவாசம் இல்லாவிட்டால் இந்த நம்பிக்கையில்லா தன்மையை பேசுறா, அதுல அந்த அந்த காரியத்தில் இருந்து சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தோமான்றது தேவனோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு ஒரு முக்கியமான சீஷனா இருந்தோம். இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆண்டவருக்கு பக்கத்துல இருந்த மிக முக்கியமான தோமான்னு சொல்லிச்சுன்னா கூடுதலா எல்லாருக்கும் தெரியும். இந்த தோமா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு என் ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த 1வது நேரத்தில் இந்த தோமா அங்க இருக்குல்ல. இந்த இடத்துல என் ஆண்டவர் வந்து இறங்கி சாட்சி கொடுக்கிற நேரத்தில் இங்க இருக்க வேண்டிய அந்த தோமா அங்க இருக்கல. அப்ப இந்த சீசர்கள் எல்லாம் ஓடி போய் சொன்னாங்க, தோமா இங்க பாரு, ஆண்டவர் வந்தாருங்க, ஆண்டவரை நாங்க கண்டோம், ஆண்டவரை நாங்க பேசினோம். இந்த தோமா என்ன தெரியுமா சொன்னார், நான் காணலன்னு சொன்னா, என் கண்ணால நான் அவரை காணலன்னு சொல்லிச்சுனா இவரை நான் நம்ப மாட்டேன். எத்தனை விதமான நம்பிக்கை, சில பேர் பார்த்து நம்பிக்கை செய்ய விரும்புறாங்க, சில பேர் பார்க்காம நம்பிக்கை செய்ய விரும்புறாங்க இல்லையா? அதை விட ஒரு சிலருக்கு தான் அங்கங்கே எல்லாம் கனகன காட்சியில் தெய்வத்தை கண்டேன்றாங்க, இங்க வா காட்டுறேன்றாங்க. அவர்களை பார்த்தாலே தெய்வத்தை காண வேண்டுமா என்று அவசியம் எனக்கு கேள்வி இல்லையா? இது தோமா சொன்ன, அந்த ஆண்டவர் வந்தா அந்த ஆண்டவரை நான் பார்த்தேன்னு சொன்னதான் நம்புவோம், இல்லண்டா இல்ல, பார்த்து தான் நம்புவேன்ற உனக்கு நம்பிக்கை எதுக்கு, தேவ பயம் எதற்கு? தெய்வத்தை கண்டாதான் நாங்க பின்பற்றோம்னு சொல்லிச்சுனையோ தேவன் ஆவியா இருக்கிறான்னு சொல்லி அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் படிக்கிறாங்க எல்லாரும். ஆனா தெய்வம் வந்தா வந்தாதான் நம்ப வேண்டதுதான் இன்றைக்கும் என்ன பரிதாபம் இல்லையா? படிப்பு வேற சேர்க்க வேற, அன்று தொடங்கி இன்று வரைக்கும் என்ன செய்யறாங்க, தெய்வம் ஆவியா இருக்கிறார், தெய்வத்தை கண்டவன் யார்? ஆனா நம்புகிறான்னு சொல்லி சொன்னா என்ன தெரியுமா, கண்டாதான் நம்புவோம். அவர் வந்து இறங்கி என்ன பேரை சொல்லி எனக்கு பக்கத்துல வந்து நின்றாதான் தெய்வத்தை நாங்க நம்புவோம். ஆனா கதைக்க விட்டா சொல்லுங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். தோமா கூட பின்மாட்டு நிலைமையில இருக்கிறான், தோமா மனம் திரும்பினான். என்றாலும் அது வரைக்கும் தோமாவுடைய நிலைமை என்ன தெரியுமா, பின்மாட்டு நிலைமை, பின்மாட்டு நிலைமை. தேவனோடு நடந்து தேவனுக்கு பக்கத்தில் இந்த சீசன் என்ன தெரியுமா, இயேசு சிலுவையில அரஞ்சிட்டான்னு சொன்னா அவன் சரி இல்லை. உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வந்து தேவனை நீ நம்பு. யோசுவா அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு முடிவு கொண்டு, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க போற போக்கிலேயே போக போறீங்களா, இல்லைன்னு சொன்னா தெய்வத்தை நம்ப போறீங்களா, உலகத்தின்படி வாழ போறீங்களா, இல்ல தெய்வத்தை நம்ப போறீங்களா? முடிவடை இன்றைக்கு. என் ஆண்டவர் சொன்னார், நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல ஒன்றுமே இல்லை, உன்னால ஒரு பிரயோசனமும் இல்லையா, அதனால நான் வாந்தி பண்ணி போடுவேன். புதிய பாட்டில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கிணறு இருக்கு ஆனா கிணத்துக்குள்ள தண்ணி இல்லை. கிணறு இருக்குது கிணத்துக்குள்ள எண்ணெய் இல்லை தண்ணி இல்லை. அந்த கிணறு என்னத்துக்கு? அந்த கிணறு என்னத்துக்கு? உப்பு இருக்குது பாருங்க, உப்பு சாரம் மட்டும் போனா எதனால சாரம் ஏற்ற முடியாது? உப்பு இருக்குது அதுக்கு சாரம் மட்டும் போயிட்டு இருந்தா எதனால சாரம் ஏற்றுறது? அதுக்கு உன்னுடைய நிலைமை என்ன? நீ எப்படி இருக்கிறாய் என்றதை நன்றி யோசித்து பார். இந்த பின்மாட்டு நிலைமைக்கு அல்லாவுக்காக அதை விளங்கப்படுத்துவதற்கு வேதத்தில் இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டு வழக்கி இருக்கிறது. அந்த வார்த்தைகளையும் பார்த்து நான் கடந்து செல்ல போறேன். இது முன்னுக்கு நான் இந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தனியை குறித்து பேச வேண்டாம். முதல்ல வர்றது என்ன தெரியும்? கோடாரி மரத்தினடியிலே வைக்கப்பட்டிருக்குதையோ, உனக்குத்தான் வைக்கப்பட்டிருக்கு. அதை மறந்துதான் நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்? அந்த வசனம் எல்லாருக்கும் பாடும் பாருங்க, கோடாரி ஆனது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, யோ உன் காலுக்கு தான் ஒரு கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. அதான் வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கு, மரத்துக்கு அடியிலே ஒரு கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. கனி கொடுக்குது இல்லை இந்த மரம், இந்த கனியே கொடுக்குது. ஒரு நல்லா வாழ்ந்தா வாழ மாட்டேன், ஒழுங்கா வாழ்ந்தா வாழ மாட்டேன், இப்படி நடவாதுன்னா நடக்க மாட்டேன், இப்படி செய்யாதுன்னா செய்ய மாட்டேன். ஐயா அவருக்கு கீழே தான் அவர் கால் கோடாரி வைக்கப்படும். அது அப்படியே இருக்குது. ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. இருபத்தி ரெண்டு வாசி.
நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது.
பின்மாற்றமான எல்லாவிட்டால் நம்பிக்கை தளர்ச்சிக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு உதாரணமாக இதில் ரெண்டு விதமான மிருகத்தை போட்டிருக்காங்க. நாம் என்ன செய்து கொண்டு இருந்தோம்? பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பாவம் செய்யாதவங்க கையெழுத்துங்க. பாவம் செய்யாதவன் யார் இருக்கான் உலகத்தில்? அவனோட ஒரு பொய்யன் கிடையாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாவத்தில் இருந்தவனை என் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தம், ஐயா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, அது பரிசுத்த ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் எல்லாரும். இங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, அநியாய வாழ்க்கையில இருந்து உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்து இந்த சபையிலே வைத்து தேவனுடைய வார்த்தைகளை போதித்து தேவனோடு எப்படி வாழுவது, நீ எப்படி வாழக்கூடாது, எது உனக்கு நல்லது எது உனக்கு நல்லதில்லைன்னு சொல்லி போதித்து தேவன் உன்னை அவருக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்க நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? திரும்பவும் அந்த நாட்களை நினைத்து பார்த்து திரும்பவும் என்ன செய்யறோம் தெரியுமா? பழைய நாட்களை நினைத்து ஒரு சில காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்ய பார்க்கிறோம் பாருங்க, நடந்து கொள்ள பார்க்கிறோம் பாருங்க, அந்த நாட்களுக்கு திரும்ப பார்க்கிறோம் பாருங்க. அதற்குத்தான் இங்க ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? நாய் தன் கக்கினதை திரும்ப உண்ணுமா? நாய் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை வேதம் நாய்க்கு சமப்படுத்துகிறது. நாய் கக்கினதை திரும்ப உண்ணுமாயோ? நீ விட்டு வந்த காரியம் அதை நீ தொடர்ந்து பிடிக்க நினையாத, எல்லாவிட்டதில் டேஸ்ட் பண்றதுக்கு நினையாத, அங்க இருக்க போயிட்டு வர்றதுக்கு நீ நினையாத, அதற்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நினையாத. அது தேவனுடைய கண்கள்ல அரியந்தமாக தோன்றுகிறது இல்லையா? அதுக்கு பிற்பகுதியை பார்த்தீங்கன்னு பன்றிக்கு, பன்றிக்கு என்ன செய்கிறது? இந்த காரியத்தை உதாரணப்படுத்துகிறார். பின்மாற்றமான நிலைமை பன்றிக்கு சமப்படுத்தப்படுகிறது. எப்படி தெரியுமா? வேதத்திலேயோ எனக்கு தெரியல, வேதத்திலேயோ என்று சொல்லி தெரியல, ரெண்டாவது நாள் வேதத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பன்றி வானத்தை நோக்கி பார்க்கிறது கிடையாது. பன்றி என்ன செய்கிறது? வானத்தை நோக்கி பார்க்கிறது கிடையாது. அந்த பன்றியுடைய வேலை எல்லாம் என்ன? பூமியை நோக்கி பார்த்துக் கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டு இருக்கிறது, இந்த உலகக்காரத்தையே பார்த்துக் கொண்டு இருக்கிறது. அது வானத்தை நோக்கி பார்க்கவே பார்க்க, அதுக்கு தெரியாதோ இல்லாட்டி முடியாதோ எனக்கு தெரியாது. வானத்தை நோக்கி பார்த்துட்டா தெய்வம் கண்டுறார் பாருங்க. நீ செய்யடா அட்டவாசத்தை. பன்றியுடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா? எப்பவும் கீழே பார்த்துக்கொண்டே, எப்பவும் கீழே பண்ணி. எனக்கு நான் இன்னைக்கு விடிய இருந்து யோசிக்க யோசிக்க, பண்டி மூக்கால சாப்பிடுதா இல்ல வாயால சாப்பிடுதா தெரியுமா? பண்டி மூக்கால சாப்பிடுதா இல்ல வாயால சாப்பிடுதான்னு தெரிஞ்சு உடனே முதல்ல நமக்கு விஞ்ஞானத்தில் ஆராயணும் போய். எப்பவும் அது என்னது? கீழே பார்த்துக்கொண்டு இருக்கும் பாரு. அவருடைய நோக்கம், அவருடைய இயக்கம், அதுல என்ன மட்டும் சொல்லப்படுது என்ன தெரியுமா? இந்த பண்டிகை கொண்டது என்ன செய்யற? இந்த பண்டிகை கொண்டது என்ன? சபைக்குள்ள நல்ல என்ன ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மோதிரம், முத்திரை மோதிரம், தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை, ஆசாரியன், ராஜான்னு சொல்லி எல்லாம் பட்டங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு இந்த பண்டிகை கொண்டது எங்க தெரியுமா வச்சாங்க? பரிசுத்த சபையில இருந்து தேவனை ஆராது, இதுதான் அவனுடைய வேலை. கொண்டு வச்சா அவனெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தேவ தூதர்கள் எல்லாம் பார்த்து கீர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு ஆளை கொண்டு வச்சுட்டாங்க. உள்ளுக்கு இந்த மழை பெய்ய தொடங்கி கொஞ்சம் சேருண்டாயிட்டு பாருங்க. கண்டுதே கண்டுது இல்லையா? பிச்சு கொண்டு வழியே போயிட்டு பாருங்க. எங்க போகுது பண்டி? அது போய் உருள் 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 உருள்ண்டு உருண்டு திரும்ப அவருடைய நிலைமைக்குள்ளேயே வருகிறது இல்லையா? இது உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? உன்னை தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இடம் வேறு, நீ திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நினைப்பது தவறான காரியம். உன் நிலைமை எப்படி இருக்கிறது சிந்தித்துப்பா, கொஞ்சம் யோசி, உன் வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசி. என்பது பின்மாற்றம் என்பது ஏதோ ஆண்டவரை நம்பவில்லை இல்லாவிட்டால். இந்த தோமா இருக்கிறார் பாருங்க, அவர் இயேசுவை நம்பினார். அவர் தெய்வம், அவர் இருந்த நாள் எல்லாம் இயேசுதான் தெய்வம். ரெண்டு அவருக்கு பின்னால போன ஒருவர், அவருக்கு பின்னால போன திடீரென்று நடந்துட்டு இப்ப அவருடைய விசுவாசம் எப்படி தெரியுமா மாறிட்டு? அவர் வந்தா நான் நம்புறேன், அவர் வந்தா நான் நம்புறேன். ஆனா அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த இயேசுவோட தெரிஞ்ச 12 பேர்ல ஒரு ஆள் சீசர், கிறிஸ்தவன். இவருக்கு பேர் இந்த பண்ணி என்ன செய்ய தெரியுமா? அது எப்பவும் கீழே பார்த்து வானத்துக்கு நேராக உயர்ந்து தெய்வத்தை பார்த்து, ஆண்டவா நான் செய்தது தவறு, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் அநியாயத்தை மன்னியும், நான் செய்தது தவறுதான், என் வாழ்க்கையிலே நான் நடந்த விதங்கள் தவறுதான், ஆண்டவரிடம் சொல்லி வானத்தை பார்க்கிற விட்டுட்டு அது எப்பவும் என்ன செய்து தெரியுமா? பூமியே பார்த்து கொண்டிருக்குது. அதை விட்டா வேற வேலையே கிடையாது. அது பார்த்தா எப்பவும் அதுதான் பார்த்து கொண்டே இருக்கும் பாருங்க. பின்மாற்றத்திற்கு சமப்படுத்துகிற மிருகங்கள் பின்மாற்றம். அதுல என்ன ஒரு வசனம் ஒன்று இருக்கு, நீதிமொழிகள் 11:22 பார்த்துருப்போம். நீதிமொழிகள் 11:22 வாசிங்க.
மதிவேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பந்தியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்.
மதிவேடாய் நடக்கிறவர்கள், மதிவேடாய் நடக்கிறவர்கள், அதுல ஸ்திரீ என்று போட்டிருக்குது, ஆண்களும் கூட. மதிவேடாய் நடக்கிறவர்கள் பண்டிகையுடைய மூக்கிலே போட்டிருக்கிற அந்த மூக்குத்திக்கு சமனாக இருக்கும் சொல்லி சொல்ல. நான் இருந்து யோசித்தேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் மூக்குத்திய குத்திலது பண்டியில மூக்கல, ஆனா இங்க மதிகேடா நடக்கிறதுக்கு என்ன? ஒருவர் நல்லா இருக்கலாம் பாருங்க, ஒருவர் நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வாழ்க்கை முறைகளும் தவறுன்னு சொல்லி சொன்னா அது சேர்த்துக்க. பண்டிகையுடைய மூக்கு எப்பவும் சேர்த்துக்கலதான் இருக்கு, அது சேர்த்துக்கலதான் ஏதாவது தேடிக்கொண்டிருக்கு, உலகத்துக்குள்ளதான் ஏதாவது பார்த்துக்கொண்டிருக்கு. அதற்கு சமமானமாய் உன் வாழ்வு மாறிவிடும், உன் வாழ்வு மாறிவிடும். ஆகையினால உன் நிலைமை என்ன என்பதை நீ கண்டுபிடிக்கணும், நீ கண்டுபிடிக்கணும். நீ தேவனோடு வாழ்கிற நிலைமை எப்படிப்பட்டது? ஓசியா 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 4வது அதிகாரம் பதினாறிலிருந்து வாசி 1052வது பக்கம் ஓசியா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசி.
இஸ்ரவேல் அடங்காத கிடறிய போல் அடங்காதிருக்கிறது, இப்போதோ கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மீந்து அலைய பண்ணுவார். எப்பிராயும் விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம்போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் நாலு தாருங்கள் என்று இச்சையானதை நாடுகிறார்கள். காற்று அவர்களை தன் செட்டுகளில் இருக பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள்.
பதினாறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலே அடங்காத கிடாரி. இது தேவ ஜனத்துக்கு தேவன் பேசுகிறார், இந்த ஜனத்தை போக முடியும், இதுவங்க அடங்குறாங்களே இல்ல பார், இது அடங்காத கிடாரி பார். கட்டுப்பாட்டுக்கு இவங்க சரி வர்றாங்களே இல்லை. தேவ ஜனம் கண்ட மாதிரி வாழ முடியாது, தேவ பிள்ளைகள் கண்ட மாதிரி நடக்கவும் முடியாது. தேவனை அறிந்து கொண்டவர்கள் நமக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்த அதுக்கு நிர்விசாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எது செல்லாலும் சரி, ஆனா நாம் தேவனை நம்புகிறவர்கள் அடங்காத கிடாரி, அடங்கதே இல்லை. எதற்கு இவங்களை போகவிடு என்று சொல்லி என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் விசாலமான இடத்திலே போக விரும்புகிறாங்க, ஆடுகளை போல மேய்ப்பன் இல்லாத ஆடு அது சுத்திக்கொண்டே இருக்கு, அங்கங்க போய்கொண்டே இருக்கு, அங்கங்க வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா அந்த ஆட்டை தேடுவார் கிடையாது. இந்த ஆட்டை போல இந்த கிடாரிகளும் போறதுக்கு நிற்கிறாங்க, விட்டுடு. பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறவர்கள் ஒழுங்குகளை விரும்ப மாட்டார்கள். பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறவர்கள் அடங்காதவர்களாய் இருப்பார்கள். பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறவர்கள் கீழ்ப்படியை விரும்ப மாட்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்றா? இஸ்ரவேலே இவங்க அடங்குறாங்க இல்ல, இவங்க விட்டு, இவங்களை விட்டு. எரேமியா 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 13:23 வாசிங்க.
எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும்.
தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய உங்களால முடியும் ஐயா? தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய உங்களால கூடுமே? மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. நடந்து வந்து விட்டோம், வாழ்ந்து வந்து விட்டோம், செயல்பட்டு விட்டோம். தீமை செய்ய உனக்கு தெரிஞ்சது போல நன்மை செய்யறதுக்கு ஏயா முடியல? சில பேர் என்ன தெரியுமா சொல்றது, சில நல்ல காரியத்தை இல்லாவிட்டால் சில கெட்ட காரியத்தை நாம செய்யாது என்று சொல்லி சொன்னா உலகத்தில் இருக்கு போய் சொல்லி பாருங்க, வெளியில போய் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் தெரியுமா, அங்க போகாத சேர்ச்சிக்க போகாத, ஏன் தெரியுமா, அவங்க குடிக்க வேணான்னு சொல்றாங்க, சேர்ச்சிக்கு போகாதீங்க ஏங்க அங்க குடிக்க வேணான்றாங்க, அங்க போகாதீங்க, யோ இது நல்லதா கெட்டதா, தீமை செய்த உனக்கு நன்மை செய்ய என்னையா செய்யுது, இதைக்கும் என்ன செய்யறாங்க என்ன, அப்படியா அதையும் கேட்டு அதன்படி நடக்கிற ஜனங்களும் இன்றைக்கும் இருக்குன்னு சொன்னா என்ன பரிதாபம் தெரியும், என்னையா பரிதாபம், இது தீமை செய்ய தெரிந்த உனக்கு நன்மை செய்ய முடியாம இருக்கிறது என்ன, எரேமியா இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா இரண்டாவது அதிகாரம் அதில் 23 வசனத்தை வாசிங்க,
நான் தீட்டுப்படவில்லை நான் பாகால்களை
பின்பற்றவில்லை, 21 வாசிங்க, 21 வாசிங்க,
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன,
கொஞ்சம் போடுங்க, நான் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்ட பொழுது உன்னையும் என்னையும் தேவன் அழைத்த பொழுது தேவன் எப்படி எங்களை மாற்றினார் தெரியுமா, நல்ல மரங்களாக நாட்டினார், நீ நல்லாய் வாழ வேண்டும், நீ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக பரிசுத்தமாக பரிசுத்த ஜாதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி, பரலோகத்தில் நீ இடத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை உருவாக்கி நிப்பாட்டினார் இல்லையா, ஆனா அவர் கேட்கிறாரு அப்ப நீ ஆகாது கொடியாக போனது என்ன, நீ ஆகாது கொடியாக போனது என்னையோ, நீ பிறந்தாய் நீ வளர்ந்து வந்தாய், வருகிற நாட்கள்ல தேவ பயத்திலே தேவ பக்தியில உன்னை வளர்த்து வந்தாங்க, திடீரென்று என்ன நடந்தது, திடீரென்று என்ன நடந்தது, என் ஆண்டவர் கேட்கிற அஞ்சு வாரி உன்னை நல்ல கனி தரணும் சொல்லியா நான் வச்சேன், ஆனா நீ கொடுத்த கனி அது என்னால தாங்கிக் கொள்ள முடியலையே, இது எப்படி ஆயிடுச்சு, அடுத்த வசத்து வாசிங்க,
நீ உன்னை உபர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் உனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னதான் செய்தாலும் சரி நீ எங்கதான் போனாலும் சரி இந்த மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு நீ போனாலும் சரி உன் அக்கிரமத்தை என் ஆண்டவரை தவிர எவராலும் நீக்க முடியாது, யாராலும் நீக்கவே முடியாது, தொடர்ந்து,
நான் தீட்டுப்படவில்லை நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய், பள்ளத்தாத்திலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ,
தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீர் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒழுங்காக வாழ் தெரியாது, ஒழுங்காக நடந்து கொள்ள முடியாது, ஒழுங்காக ஐயா இவ்வளவு பக்தியிலையும் என் ஆண்டவர் உன்னை பிரித்து கொண்டு வந்து ஒரு சபையிலே உருவாக்கி இருத்தி நீ வாழு, நீ வாழ்ந்து நல்லொரு ஒரு ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக நீ தேவனுக்குள்ளே வாழ்ந்து செழித்து நீ தேவனை ஆராதி என்று சொல்லிச்சுனா நடந்து கொள்ள தெரியாத விதத்துல நீ நடந்து கொள்ளாது, அது உன் விசுவாசம் உன் அவ்விசுவாசத்தை காண்பிக்கிறது என்பதை மறந்துவிடாது, தாறுமாறாக நடந்து கொள்றது, தாறுமாறாக நடந்து கொள்றது, 24 வாசிங்க,
வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ,
காட்டு கழுதையா, வனாந்திரத்தில் கழுதைக்கு எங்கேயும் கொண்டோலே இல்லை, அது போரிடம் போகும் வர்றிடம் வரும் செய்யறதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி நடந்து கொள்ளும் பாரு, இப்பதான் ஒரு சிலருக்கு தெரியும் காட்டு கழுதை இருக்குது வனாந்திரத்துல கழுதை இருக்குது அங்கெங்கெல்லாம் கழுதை இருக்கு ஒட்டகம் இருக்கு ஒட்டகத்துல எத்தனை ஒட்டகம் இருக்குன்றதுலாம் இப்பதான் கொஞ்சம் இருக்கு தெரியும், ஆகையினால நீ எந்த நிலைமையில இருக்கிற, உன்னோட விசுவாசம் எப்படி இருக்கிறது, நீ தேவனை எவ்வளவுக்கு நம்புகிற, இல்லைன்னு அங்காலம் இல்லை இங்காலம் இல்லை, ஒரு பக்கத்தில் ஒழுங்காயும் இல்லை. ஒன்று தேவனுக்காய் வாழி நினைச்சுன்னா உலகத்துக்காய் வாழ், ஒன்று தேவ பயத்தோடு வாழி நினைச்சுன்னா உலகத்துல வாழ்ந்து செத்துப்போம், சாக மாட்டேன்னு சொல்லி யாருன்னு சொல்லிடாதீங்க, செத்துத்தான் ஆகணும் எல்லாரும். சங்கீதம் 58:5 வாசிங்க. சங்கீதம் 58:5 வாசிங்க.
பாம்பாட்டிகள் விரோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள்.
காதை அடைத்துக் கொள்ற செவிட்டு விரியனு போல இருந்துறாதீங்க. பாம்பாட்டி விழுந்து விழுந்து ஊதுவான், ஸ்டைல் ஸ்டைலா ஊதுவான், விருப்ப விருப்பமா ஊதுவான், இந்த பாம்பை ஆட்டணும் எப்படியாவது சரிப்படுத்தணும் சொல்லி. ஆனா அந்த பாம்பு என்னதுனா செய்யுது, என் காதை மூடி வச்சிட்டு இருக்கு. இது என்ன தெரியுமா, எப்படித்தான் பிரசங்கித்தாலும் சரி எப்படித்தான் போதித்தாலும் சரி நம்ம சிந்தனை இங்கேயே இருக்காது. எப்படித்தான் இந்த பாரு இப்படி வாழ அப்படி வாழன்னு சொல்லி பிரசங்கம் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணா இங்க இருப்பான் எல்லாரும் இந்த பாம்பை போல. காதை மூடி வச்சுட்டு எங்கேயோ சிந்தனையை விட்டுட்டு இருக்க, இங்க முன்னுக்கு நாம பிரசங்கிக்கிற பிரசங்கிக்கிற பிரசங்கிக்கோ நல்லா இருக்கா, இப்படி செய்ய அப்படி செய்ய, அவர் எங்க இருப்பார் தெரியுமா, இல்லாட்டா நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா, உங்க சிந்தனை இங்க இருக்க. இது ஒரு பின்மாற்றம் என்பதை மறந்து விடாது. கொரோனா ஒரு மனிதனுடைய பிரச்சனையில அவன் கொஞ்சம் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, எப்பவும் இதுதான் நிலைமை. இது ஒரு பின்மாற்றம். இது உன் பின்மாற்றம் என்பதை மறந்து விடாது. சிலர் வந்திருந்து வீட்டில் நித்திர கொண்ட காணாண்டு இங்கேயே வந்து நித்திர கொண்டிருப்பாங்க. இது உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை அழகு போடுகிறது. ஒன்னா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறது நீ அப்படி இப்படி இருந்துட்டான் ஓகே, ஆனா காலம் முழுத்துல இங்க நித்திரையிலேயே கழிச்சிருவாங்க இல்லையா. உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது, உன் விசுவாசம் எப்படி இருக்கு, தேவனை விட்டு அகன்றுட்டியா இல்லன்னு சொல்லிச்சுனா. உன் வாழ்க்கையை இன்னைக்கு சரிப்படுத்து, உன் வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்துப்பா. நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா, நீ தேவனோடு வாழுகிறாயா, தேவனுக்கு உனக்கும் உறவு இருக்கிறதா இல்லைன்னு சொன்னா, என் ஆண்டவர் கொடுத்திருக்கு உதாரணத்தை போல நமக்கு தெரியாது. நம் பின்மாற்றம் உனக்கு உன் பின்மாற்றம் தெரியாது. ஒரு சொன்னா வீட்டுக்கு இருந்தா உன் வீட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி உனக்கு தெரியாது, ஆனா வெளியில இருக்கிறவன் பார்த்தான் சொன்னா உன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். உனக்கு தெரியாது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு, உன்னுடைய செயல்பாடு எல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா வெளியில இருக்கிற ஒருத்தன் பார்த்தான்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் சரியா பல கணக்கு போடுவான். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குது, இப்படியே வருகிறோம் போறோம் வருகிறோம் போறோம், ஆனா கனி இல்லையே, கனி இல்லையே. அப்ப போது பார்த்தவன் சொல்லிச்சுன்னா, அப்ப போது பார்த்தவன்ச்சுன்னா டக்குன்னு நின்னுச்சுன்னா சிலரை காண முடியல, சிலரை காண முடியல. எங்க விட்டு வந்த காரியத்துல சிலதுல போய் பிடிச்சு கொண்டு நிக்கிறாங்க, விட்டு வந்த காரியங்கள சிலத போய் பிடிச்சு கொண்டு நிக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய கிறிஸ்தவ வட்டத்துக்கு இல்ல சில காரியத்தின் சில காரியங்கள் செல்ல செல்ல செய்ய முடியல. எனக்கு தெரியும் ஒரு ஒரு சிலர் ஆனிட்டு கேட்டான், சின்ன பொடியன் 21 வயசு அவன் கேட்டான், அண்ணா இவங்களும் கிறிஸ்தவர் தானே நினைச்சுட்டா, நான் என்ன நினைச்சது, ஆனா அவங்க அப்படி செய்யறாங்க நீங்க எப்படி செய்யறீங்க, இல்ல சரியா போச்சு எல்லாமே. நான் பேசி பேசிட்டு பேசிக்கிட்டேன் அவன், என்ன சின்ன பொடியம் பாருங்க அஞ்சன பேசாம இருக்கு. ஆகையினால உன்னுடைய நிலைமை என்ன என்பதை கண்டுகொள், சீக்கிரத்திலே கண்டுகொள். ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் சொன்னார் வெட்டி போடு, வெட்டி போடு, அங்கு சந்தர்ப்பமே இல்லை, அங்கு இடமே இருக்கு, வெட்டி போடு. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் தேவனுக்கு முன்பாக வை, வைத்துப்பா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது.